வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த ஆண்டிலேயும் உம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியிலே பவனியாய் சென்ற நாளை காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் அனுப்பி கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அவர் இந்த உலகத்திலே வந்து மனத்தாழ்மையை எங்களுக்கு தெளிவாய் போதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில இருந்த அதே தைரியம் விசுவாசிகளாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் காணப்படவும், ஆலயங்களிலே காணப்படுகிற தீமைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்காக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தர்தாமே ஒவ்வொருவருக்கும் படிப்பதற்கு தேவையான நல்ல சூழ்நிலைகளை தாரும். எல்லா விதமான மன சிதறல்களுக்கும் நீர் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கருத்தூன்றி படிக்கிற பாடங்கள் மனதிலே தங்கவும், தேர்வுகளிலே சிறந்த முறையிலே அதை எழுதவும் கர்த்தர்தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஞாபக சக்தியை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, வரும் நாட்களிலே நடைபெற இருக்கும் திருமணங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். திருமண ஏற்பாடுகளை செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்தலும். ஆண்டவரே, தேவையான பண சகாயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அதே நேரம் வீணான செலவுகளை ஞானமாய் விலக்கிக் கொள்ள கர்த்தர் தேவையான கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பா இந்த நாட்களிலே விடுமுறை வேதாம பள்ளிகளுக்காக செய்யப்படுகிற எல்லா ஆயத்தங்களையும் உடைய சன்னியானத்திலே கொண்டு வருகிறோம். ஆசிரியர்கள், ஆசிரியைகள் அதற்காக ஆயத்தப்படவும், ஏற்றுவதுமாய் விடுமுறையை திட்டமிடவும், பயனுள்ள வகையிலே தங்களுடைய நேரத்தை செலவு செய்யவும் கர்த்தர்தாமே உதவி செய்தல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வரும் நாட்களிலே நீண்ட தூர பிரயாண திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா ஆயத்த பணிகளையும் ஏற்றுவதமாய் செய்ய உதவி செய்தலும், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தரலும். பிரயாணத்திலே உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாவல் போதுமானதாய் இருக்கட்டும். சந்தோஷமாய் கடந்து சென்று செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து திரும்பி வர நேரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, வேலைக்காக புறப்பட்டு போகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கும் இடத்திலே அனைத்து வசதிகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நல்ல அயலகத்தாரை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அன்றுவரே, பிரிந்து போகும் நிலைமையில் இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிக்கடி சண்டை செய்து கொண்டிருக்கும் குடும்பங்களிலே உம்முடைய மன்னிப்பை நீர் நிறைவாய் ஊற்றியறல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் இருக்கும் வண்ணமாய் புரிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் இருக்கும் வண்ணமாய் ஏற்றுக்கொள்ள, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க அன்றுவரே உம்முடைய அன்பை இந்த குடும்பங்களிலே நீர் பொழிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, எல்லா ஊழிய ஸ்தாபனங்களிலேயும் ஊழியர் பற்றாக்குறையை நாங்கள் இன்றைக்கும் பார்க்கிறோம். நீர் சொன்னது போல அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாய் ஆண்டவரே, ஊழியங்களுக்கு தேவையான வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இளம் வயதிலே உமக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்நாளெல்லாம் உமக்கு சாட்சிகளாய் பணி செய்யக்கூடிய வாலிபர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து உம்முடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வட இந்தியாவிலே பணி செய்யும்படியாய் தங்களை அர்ப்பணித்து சென்றிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவருடைய குடும்ப வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் விதைக்கிற வசனங்கள் 60, 80, 100 கனிதர கர்த்தரே உதவி செய்யும், கிருபை செய்தல்லும். இந்த நாளிலேயும் எங்கள் ஜெபத்தை கேட்ட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலே, சகோதரருடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நீர் அவர்களோடு இருப்பதை அவர்களை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்காக இன்று ஜெபிக்கவில்லையே என்று யாராவது ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளின் தேவைகளை அறிந்தவர் நீர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் விடுதலையோடும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு உமை துதிக்கிற உள்ளங்களோடு இல்லங்களோடு நாங்களும் இணைந்து உமை துதிக்கிறோம். ராஜா உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் காலடி எடுத்து வைக்கிற புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளை தாரும், புதிய நன்மைகளை தாரும், புதிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும். உம்மை அறியும் அறிவிலே மென்மேலும் வளர கிருபை தாரும். இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் கர்த்தர் மாற்றித் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய வல்லமை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பான நேயர்களே, இந்நாட்களிலே நாம் யோசுவாவின் புஸ்தகத்தை கற்று வருகிறோம். இன்று நாம் யோசுவா 8:8 முதல் சிந்திக்கப் போகிறோம். கர்த்தர் எவ்வாறு ஆயி பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே காரியத்தை அவர்கள் செயல்படுத்தினார்கள். 8 என்ன சொல்கிறார்? நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள், கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள், இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். அப்படியே அவர்கள் போய் பட்டணத்தை பிடித்தார்கள். அவன் ஏறக்குறைய 5000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேல் பகுதியிலே பதிவடையாக வைத்தான். 18 நாம் பார்க்கிறது போல அவர்கள் யுத்தம் செய்யும்பொழுது பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு அவர்கள் இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது பதிவிருந்தவர்கள் ஆங்காங்கே தாங்கள் பதிவிருந்த இடங்களிலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்திற்கு வந்து அதை பிடித்துக் கொண்டார்கள். கர்த்தர் சொன்னபடியே தீ கொளுத்தினார்கள். மட்டுமல்ல, வசனம் 29 பாருங்கள், யோசுவா 8:29, ஆயியின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்கவிட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்கச் சொன்னான். அதை பட்டணவாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதன் மேல் குவித்தார்கள். கர்த்தர் சொன்னபடி அவர்கள் செய்தார்கள். அவர்கள் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். வசனங்கள் 30-32 வரை பாருங்கள். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பருவதத்தில் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதன்மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளையும் விட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான். இங்கே நான் பார்ப்பது என்ன? ஆயிப்பட்டணத்திற்கு மேலே வெற்றி பெற்ற பிறகு கர்த்தர் கூறியது போலவே யோசுவா ஏபால் மலையிலே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். பின்னர் மோசே கட்டளையிட்டதை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். யோசுவா ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் கூறினான். இது என்ன என்பது உபாகமம் 11:26-32 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது யோசுவா 8:34-35 வசனங்களை பாருங்கள். அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமுமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். கவனித்தீர்களா? மோசேனுடைய முழு நியாயப்பிரமாணமும் வாசிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதி மட்டும் வாசிக்கப்படவில்லை, முழுவதுமாக வாசித்தார்கள். அதுதான் அந்த தேசத்தின் சட்டமாயிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய நிபந்தனைகள் நினைவுபடுத்தப்பட வேண்டிய நேரத்திலே அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது நாம் யோசுவா 9 பார்ப்போம். யோசுவா வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்க ஆரம்பித்தார். மூன்று முக்கியமான எதிரிகளை அவர்கள் சந்திக்க வேண்டியதிருந்தது. எரிகோ, ஆயி, கிபியோனியர்கள். இந்த மூன்று எதிரிகளும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காணப்படும் மூன்று எதிரிகளுக்கு அடையாளமாக இருக்கின்றன. எரிகோ உலகத்திற்கும், ஆயி பட்டணம் மாம்சத்திற்கும், கிபியோனியர்கள் பிசாசானவனுக்கும் அடையாளங்களாய் இருக்கிறது. யோசுவா எந்த வரிசையிலே அவர்களை கைக்கொண்டான் என்பதை கவனித்தீர்களா? முதலாவதாக எரிகோவை அவன் மேற்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலையும் முதலாவதாக நாம் ஜெயிக்க வேண்டிய வெற்றி உலகத்தை ஜெயிக்க வேண்டும். எரிகோ கிட்டத்தட்ட வாக்குத்தத்த பூமியின் மத்திய பகுதியிலே இருந்தது. இரண்டாவதாக ஆயி பட்டணத்தை எடுத்துக்கொண்டார்கள். அது வடகிழக்கு பகுதியிலே இருந்தது. தெற்காக இருந்ததுதான் கிபியோனியர்களுடைய இடம். அதுதான் அடுத்ததாக அவர்கள் கைப்பற்ற போகிற இடம். ஆனால் இந்த கிபியோனியர்கள் மிகவும் தந்திரமானவர்கள். பாருங்கள், யோசுவா 9:2 வசனங்கள் வாசிக்கிறேன். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமுறப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். கவனித்தீர்களா? இந்த எல்லா ராஜாக்களும் இஸ்ரவேல் படைக்கு எதிராக வர திட்டமிடுகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர்கள் அப்படி இணைந்து யுத்தத்திற்கு அப்பொழுது வரவில்லை. இஸ்ரவேலின் சேனை முன்னேறி செல்வதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. கிபியோனியர்களை குறித்த விளக்கம் இதை நமக்கு விளக்கும். அவர்களுடைய எண்ணம் யுத்தம் செய்வது அல்ல. பாருங்கள், வசனங்கள் 3-9 வாசிக்கிறேன். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுதுபார்க்கப்பட்ட பழைய பாதரட்சிகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூஷணம் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராய நாங்கள் வெகுதூர தேசத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும். கவனித்தீர்களா? கிபியோனியர்கள் மிகவும் தந்திரமானவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கூசாமல் பொய் சொல்கிறார்கள். தூர தேசத்திலிருந்து வந்தது போல அவர்கள் காட்டிக்கொள்ளும்படியாய் அதற்கு தக்கதாக உடுத்துக்கொண்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் உண்மையாகவே அவர்கள் எருசலேமிலிருந்து சில மைல்களை தள்ளியிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாகவே கர்த்தரை தொழுது கொள்ள வந்தவர்களைப் போல பேசுகிறார்கள். அவருடைய தந்திரமான பேச்சும் காட்சியும் யோசுவாவை விழப்பண்ணிவிட்டது. அந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் பூரணமாய் அழித்து போட வேண்டும், யாரோடும் உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்று கர்த்தர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். யோசுவா கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணமுடையவனாயிருந்தாலும் கிவியோனியர்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வது போல எண்ணி அவன் தவறான ஒரு உடன்படிக்கையிலே மாட்டிக்கொண்டான். நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், யோசுவாவோ இஸ்ரவேல் ஜனங்களோ இந்த காரியத்திலே கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து கேட்க தவறிவிட்டார்கள். ஏற்கனவே நான் சொல்லியது போல எரிகோ உலகத்தை அடையாளமாய் காட்டுகிறது. நீங்கள் எப்படி உலகத்தை மேற்கொள்ள முடியும்? விசுவாசத்தின் மூலமாகத்தான். ஆயி பட்டணம் மாம்சத்தை பிரதிபலிக்கிறது. மாம்சத்தை எப்படி மேற்கொள்வது? யுத்தம் செய்து நாம் மேற்கொள்ள முடியாது. நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து கொண்டு அதை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு வெற்றியை கொண்டு வர நாம் பரிபூர்ணமாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா கர்த்தர் என்ன சொன்னார்? ஆயிப்பட்டணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் என்றார். இப்பொழுது இங்கே மூன்றாவது எதிரியை பார்க்கிறோம். இவர்கள்தான் கிபியோனியர்கள். இவர்கள் பிசாசை பிரதிபலிக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் உள்ள எபேசியர் நிறுவம் இந்த யோசுவாவின் புத்தகத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. மிக அருமையான ஒரு இணையான சத்தியத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கிபியோனியர்களுடைய தந்திரத்தை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டியது போல இன்றைய விசுவாசிகளும் பிசாசின் தந்திரங்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். பாருங்கள், 2 கொரிந்தியர் 2:11, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சரி, இவனை இந்த எதிரியை நாம் எப்படி மேற்கொள்வது? யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதுதான் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம். சின்ன காரியமாயிருந்தாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் கர்த்தர் நமக்கு உணர்த்தும் காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் கர்த்தருக்கு மிக அருகிலே வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிசாசானவன் விசுவாசிகளையும் தந்திரமாக ஏமாற்ற முயற்சிக்கிறான். அநேக வேளைகளிலே இந்நாட்களிலே வாழ்கிற பரிசுத்தவான்களின் அறியாமையும் நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அவர்களையும் பிசாசானவன் தந்திரமான முறையிலே எடுத்துக் கொள்ளுகிறான். இன்றைக்கு சமயம் என்ற பெயரிலே அநேக தவறான காரியங்களும் செழித்து வளர்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அநேக கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஆழமாக சிந்திக்காமல் ஆராயாமல் உடனே அதிலே கரம் கொடுக்கிறவர்களாக இணைகிறவர்களாய் இருக்கிறார்கள். நாம் பிசாசிற்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தெளிவாக தெரியாத எந்த ஒரு காரியத்தோடும், வேத வசனம் நம்மை செய்யும்படியாய் ஊக்குவிக்காத எந்த காரியத்தோடும் நாம் தொடர்பு வைக்கக்கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாகவே பிசாசானவனோடு நாம் தொடர்பு ஏற்படுத்திவிட முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வாறாகத்தான் கானானிலே வாழ்ந்த இந்த கிபியோனியர்களின் தந்திரமான வார்த்தைகளை கேட்டு அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, கிபியோனியர்கள் வேறெங்கும் உள்ளவர்கள் அல்ல, பக்கத்திலே உள்ளவர்கள்தான். தங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்பதை கண்ட பிறகும் அந்த உடன்படிக்கையை காத்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், யோசுவா 9:19-20 வாசிக்கிறேன். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடே வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைகளும் அந்நாட்களிலே மதித்து கடைபிடிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த இந்த ஜனங்கள் நாகரிக மற்றவர்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்நாட்களிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கூறும் வார்த்தைகளுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு நேரம் ஒன்றை பேசிவிட்டு அடுத்த நேரம் நான் அதை சொல்லவில்லையே என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. யோசுவா 9:21-27 வாசிக்கிறேன். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவுள் என்று பிரபுக்கள் அவர்களோட சொன்னார்கள். வசனம் 27, இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் ஆக்கினான். கவனித்தீர்களா? முதலாவது ஜனங்களுக்குள்ளே வேலை செய்யும்படியாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். பின்னர் அப்படியே அவர்கள் கர்த்தருடைய பணிவிடையிலேயும் பயன்படுத்தப்படுகிறார்கள். எத்தனை பரிதாபமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய பணிவிடையிலேயும் கூட கர்த்தரை அறியாதவர்களும் அவரை விசுவாசியாதவர்களும் பயன்படுத்தப்படுவதற்கு இது இணையானதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை விரும்புகிறதில்லை. எனவேதான் ஆரம்பத்திலேயே நீங்கள் அந்த தேசத்து மக்களை பூரணமாய் அழித்துவிட வேண்டும், யாருடனும் உடன்படிக்கை செய்யக்கூடாது என்று கூறினார். இந்த காரியத்திலே யோசுவா அவருடைய தந்திரத்தை பார்த்து ஏமாந்து போனான். இப்பொழுது நாம் யோசுவா 10 அதிகாரத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே 5 எமோரிய அரசர்களை யோசுவா மேற்கொள்வதை பார்க்கிறோம். வாக்குத்தத்த பூமியின் தென்பகுதியிலே தொடர்ந்து அவர்கள் சுதந்திரிக்கிறார்கள். இந்த அதிகாரத்திலேதான் யோசுவாவின் காலத்தில் இருந்த நீண்ட நாளை குறித்த குறிப்பு இருக்கிறது. யோசுவா சூரியனை அப்படியே நிற்க செய்தானா? இந்த கேள்வியை வேதத்தை குறை கூறுகிறவர்களும் ஏன் சில பரிசுத்தவான்களும் கூட கேட்கிறார்கள். யோசுவாவின் அந்த நாட்களிலே ஏற்பட்ட அந்த நீண்ட நாளை குறித்த சில விளக்கங்களை கவனியுங்கள். முதலாவதாக, சிலர் இதை குறித்து எந்த விளக்கமும் சொல்லுகிறதில்லை, இது முக்கியமற்ற ஒரு கருத்து என்று விலகி சென்று விடுகிறார்கள். இரண்டாவதாக, சிலர் இது கவிதை நடையில் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இவ்வாறு சொல்வதனாலே அற்புதமாய் நடந்த உண்மை சம்பவத்தையும் கவிதை நடைக்காக அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் கூறுகிறார்கள். இப்படி கருத்து சொல்கிறவர்கள் பொதுவாக நியாயாதிபதிகளின் புத்தகம் 5:20 வசனத்திலே, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து செசராவோட யுத்தமணின என்று சொல்லும் வசனத்தை மேற்கோள் காட்டுவார்கள். அருமையானவர்களே, இது கவிதை நடையிலே சொல்லப்பட்டிருந்தாலும் இதிலே உண்மை இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. மூன்றாவதாக, சிலர் இதை ரிஃப்ராக்ஷன் அற்புதம் என்கிறார்கள். அதாவது கண்ணாடி அல்லது நீர் முதலியவற்றின் ஊடே செல்லும் பொழுது ஒளி கதிரால் உண்டாகும் விளைவுதான் அது, அல்லது இதை கதிர்கோட்டம் என்றும் சொல்கிறார்கள். நான்காவதாக, சிலர் சொல்கிறார்கள் தேவன் அண்ட சராசரங்களையும் அசையாதபடி நிறுத்தினார் என்கிறார்கள். யோசுவாவினுடைய அந்த நாள் 23:20 என்று கூறுவார்கள். அடுத்த 40 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20:8-11 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதத்தினாலே ஏற்பட்டது என்பார்கள். இசைக்கியாவின் உயிர் பிழைப்பை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னபொழுது அதை உறுதி செய்வதற்காக சூரிய கடிகாரத்திலே 10 முன்னாலே செல்லும் என்று கூறினார். அதுதான் அந்த 40 என்று சொல்கிறார்கள். ஐந்தாவதாக, சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் சூரியன் பிரகாசிப்பதை கர்த்தர் இருட்டாக்கிவிட்டார் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் சூரியனே நீ அமைதியாயிரு என்று ஒரு மொழிபெயர்ப்பிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு இரவு முழுவதும் யோசுவா தனது சேனையை கூட்டிக் கொண்டு சென்றான், 40 சென்றார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது எதிரிகள் அறியாத நேரம் அவர்களுக்கு பின்புறத்திலிருந்து திடீரென்று தாக்கி அவர்களை மேற்கொண்டான் என்பார்கள். மட்டுமல்ல, அந்த நேரத்திலே யோசுவாவுக்கு தேவையானது சூரிய வெளிச்சம் அல்ல, வெளிச்சம் இல்லாததே அவனுக்கு நல்லது என்கிறார்கள். ஆறாவதாக, சிறந்த ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டுமென்றால் 4-5 குறிப்புகளிலே கூறப்பட்டிருப்பது இணைந்து சென்றது என்று சொல்லலாம். யோசுவாவுக்கு தேவையாய் இருந்தது அதிகமான வெளிச்சம், குறைவான வெப்பம். கர்த்தர் அனுப்பிய கல்மழையினாலே சூரியனின் வெப்பம் தணிக்கப்பட்டது. 12 வசனத்திலே நாம் பார்ப்பது போல கர்த்தர் பூமியின் சுழற்சியை தாமதப்படுத்தினார். சூரியனே நீ கிபியோன் மேலும் என்று சொல்லும்பொழுது அது நடுமதியம் என்பது தெளிவாகிறது. சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் என்று சொல்லும்பொழுது சந்திரன் கீழ்வானத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த நேரம் என்பது தெரிய வருகிறது. அருமையானவர்களே, இது எப்படி விளக்கம் கொடுத்தாலும் இது அற்புதம் என்பதை நாம் தெளிவாய் சொல்லலாம். இந்த அதிகாரத்திற்கு பின்னணி யோசுவா கிபியோனியர்களோடு செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை அவன் செய்திருக்க கூடாது. அவன் அதை செய்தபடியினாலே அதனாலே கட்டப்பட்டவனாய் உணர்கிறான். பாருங்கள், யோசுவா 10:4 வசனங்களை வாசிக்கிறேன். யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும், கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதே கேள்விப்பட்ட போது, கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கிலும் பெரிதுமாயிருந்தபடியினாலும், அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாயிருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். இந்த அரசர்கள் இஸ்ரவேல் மக்கள் கிபியோனோடு செய்த உடன்படிக்கை குறித்து கேள்விப்பட்டிருந்தார்கள். எனவே இப்பொழுது இவர்களுக்கு எதிராக அவர்கள் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். கிபியோனர்களை அழிக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய திட்டம். வசனம் 5 பாருங்கள். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியர்களின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு, அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனியர்கள் என்ன செய்கிறார்கள்? வசனம் 6. அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். ஒரு ஆபத்திலே உதவி தேவை என்ற அழைப்பை யோசுவாவுக்கு அனுப்புகிறார்கள். வசனங்கள் 7-9 வரை வாசிக்கிறேன். உடனே யோசுவாவும் அவனுடைய கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலிலிருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கிபியோனியர்களுக்கு உதவி செய்யும்படியாக யோசுவா வந்ததற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவதாக அவருடைய உடன்படிக்கையினாலே வந்தான். இரண்டாவதாக தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அழிக்கும்படியாக கர்த்தரும் கட்டளை கொடுத்திருந்தார். எனவே உடனே புறப்பட்டு வந்தான். எதிர்பாராத நேரத்திலே திடீரென்று தாக்குதல் நடத்தி கர்த்தர் அவர்களோடு இருந்தபடினாலே வெற்றி பெற்றான். அவன் பெற்ற வெற்றியின் விவரங்களை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, அந்த தேசத்து மக்களோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருந்தாலும் அவருடைய தந்திரத்தை புரிந்து கொள்ளாமல் யோசுவா உடன்படிக்கை செய்துவிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கிபியோனியர்கள் சாத்தானுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். தந்திரமான முறையிலே நமக்கு நலம் என்று தோன்றும் விதமாய் நாம் எண்ணத்தக்கதாக பிசாசானவன் நம்மை சோதிப்பான். அதை குறித்துதான் நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசானவன் ஆதி நாட்களிலே ஏவாளை எப்படி சோதித்தானோ அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவையும் சோதித்தான். எனவேதான் பவுல் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு புதிதானதல்லவே என்று சொல்கிறார். ஒவ்வொரு சோதனையின் நேரத்திலேயும் வீழ்ந்து போன சூழ்நிலைகளிலேயும் ஏன் வீழ்ந்து போனோம் என்பதை நாம் அமர்ந்திருந்து யோசித்து, எந்த இடத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க தவறினோம், எந்த இடத்திலே நாம் ஏமாந்து போனோம் அல்லது ஏமாற்றப்பட்டுவிட்டோம் என்பதையெல்லாம் புரிந்து அதை குறித்துக் கொள்ளும் பொழுது வரும் நாட்களிலே பிசாசை ஜெயிக்க அது நமக்கு சிறந்த ஆலோசனையாய் இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் தந்தருள்வாராக.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சங்கீதம் 115:14.